We have commands in the New Testament that are really very challenging.
சவாலிடப்படக்கூடிய சில கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது.
For example, we are told not to make Moses or Elijah our example.
உதாரணமாக மோசே அல்லது எலியா இவர்களை நம்முடைய மாதிரியாக எடுக்கக்கூடாது.
They were great men.
இவர்கள் மிகப்பெரிய தேவ மனிதர்கள்.
But they are not our example.
ஆனால் அவர்கள் நமக்கு மாதிரிகள் அல்ல.
It's very important to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியமானது.
There is one example that God has given us, and that is Jesus Christ.
தேவன் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு மாதிரி அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
And in the gospels very often he said follow me, follow me, follow me.
சுவிசேஷத்திலே பல இடங்களிலே என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
We must take that seriously.
இதை நாம் கருத்தாய் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Don't say that is impossible.
இது கூடாது, இது கூடாத காரியம், முடியாது என்று சொல்ல வேண்டாம்.
That is exactly what the devil wants you to say.
இதை இப்படியே தான் சொல்ல வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான், முடியாது என்று சொல்ல விரும்புகிறான்.
All Christian churches say it's not possible to follow Jesus.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது கூடாத காரியம் என்று கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவ சபைகளும் சொல்கிறது.
Because they say he was God, how can you follow him?
அவர் தேவனாய் இருக்கிறார், அவரை எப்படி நாம் பின்பற்ற முடியும்?
And that is how the devil has blinded the minds of people.
இப்படி தான் பிசாசு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான்.
Yeah, we know Jesus Christ was God.
இயேசு தேவன் தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
But the other great truth in the Bible is that when he was on earth he did not use the power of God to live on this earth.
ஆனால் அதோட பெரிய சத்தியம் என்னவென்றால் அவர் இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் தேவனுடைய வல்லமை தனக்கென்று அவர் பயன்படுத்தவில்லை.
This is a truth.
இது ஒரு சத்தியம்.
That we have preached in the church for all these 38 years.
இந்த கடந்த 38 ஆண்டுகளாக நாம் சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தியம்.
That even though Jesus Christ is God, he did not use that power when he was on this earth.
இயேசு தேவனாய் இருந்தும், இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தும் கூட இந்த பூமியிலே வாழும் பொழுது அந்த தேவ வல்லமையை தனக்கென்று அவர் பயன்படுத்தவில்லை.
Because if he used his power as God,
அவர் தேவன் என்ற அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தி இருந்தால்
then he cannot ask us to follow him.
நம்மை பின்பற்றும்படியாக அவரால் கேட்க முடியாது.
He can ask us to admire him.
அவரை பார்த்து மெச்சிக்கொள்ளும்படியாய் புகழும்படியாய் நம்மை கேட்கலாம்.
He can ask us to believe in him.
அவரை விசுவாசிக்கும்படியாய் அவர் நம்மை கேட்கலாம்.
But he can never ask us to follow him.
ஒரு காலம் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் கேட்க முடியாது.
But so many times he would say follow me.
ஆனால் பல முறைகளிலே என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்.
Even in the book of Hebrews it is let us look to Jesus and follow his example.
நாம் அவருடைய மாதிரியாக இயேசுவை பார்த்து அவரை பின்பற்றக்கடுவோம் என்று எபிரேயர்களே வாசிக்கிறோம்.
So that is a truth that almost no church in Tamil Nadu or India preaches.
கிட்டத்தட்ட இந்தியாவிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ கிட்டத்தட்ட எந்த சபையும் பிரசங்கிப்பதில்லை.
And even though we have preached it for 30 years in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் நாம் 30 ஆண்டுகளாக இதை பிரசங்கித்தும் கூட
I still find very few people believe that it is possible.
மிக சிலரே இது சாத்தியம், இந்த வாழ்க்கை முடியும் என்று நம்புகிறார்கள்.
I'm not asking whether we are actually walking like Jesus.
நாம் இயேசுவை போலவே இப்பொழுது நடக்கிறோமா என்று நான் கேட்கவில்லை.
I'm asking do you believe that is our calling?
இதுதான் நம்முடைய அழைப்பு என்பதையாவது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்றுதான் நான் கேட்கிறேன். அதுதான் முதல் படி.
Then we can go to the next step and ask God to give us power to live like
அதற்கு பிறகு இரண்டாவது படிக்கு சென்று ஆண்டவரே அது போல வாழ்வதற்கு எனக்கு வல்லமை தாரும் என்று தேவனிடத்தில் கேட்கலாம்.
Do we believe that Jesus came only to die for our sins?
நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படிக்கு மட்டுமே இயேசு வந்தார் என்று நாம் நம்புகிறோமா?
Then we are like all the other Christians in India.
அப்படியானால் இந்தியாவில் உள்ள மற்ற எல்லா கிறிஸ்தவர்களைப் போல தான் நாமும் இருக்கிறோம்.
But we believe that not only he came to earth not only to die for our sins
avar nammudaiya paavungalukkaga marikkumbadiyaga maatram avar varavillai
but to be an example for us to follow
avare pinbatra koodiya oru maadhiriyaga avar irukkumbadiyagum avar vandar.
Let me show you one or two verses.
Ondu irandu vaarthigalai vasanangalai ungalukku kaanbikettum.
These are the words of Jesus in Matthew chapter 5.
Mathai 5th adhigaarathil ivigal yesuvudaiya vaarthigal.
Matthew 5:48.
Matthew 5th adhigaaram 48th vasanam.
You must be perfect as your heavenly father is perfect.
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்.
That is a strong expression in Tamil. That means you, it is your duty, you are in debt to do that.
தமிழிலே பார்க்கும் பொழுது இது மிகவும் கடினமான வார்த்தைகளால் போடப்பட்டிருக்கிறது. இருக்க கடவீர்கள் என்று சொன்னால் அதை செய்வதற்கு, இப்படி இருக்க கடவுதற்கு இருக்கும்படிக்கு கடனாளிகள்.
Yeah, that means it's like a debt that you owe to God.
நீங்கள் தேவனுக்கென்று பட்ட கடனை போல அவர் சொல்கிறார்.
That you have to become perfect like him.
அவரை போலவே பூரணராக கடவீர்கள்.
In what way?
எந்த விதத்திலே?
See, we cannot be perfect in wisdom.
அவரை போல ஞானத்திலே நாம் பரிபூர்ணமாய் மாற முடியாது.
We cannot love people like God loves.
தேவன் நேசிப்பது போல நாம் ஜனங்களை நேசிக்க முடியாது.
We cannot be perfect in His almighty power.
அவருடைய சர்வ வல்லமையுள்ள பலன் அதிலே, அதே போல நாம் பூர்ண சர்க்குலராய் மாற முடியாது.
Whenever you read a verse like this, you must read the paragraph what he is talking about.
எப்பொழுதெல்லாம் இது போன்ற ஒரு வசனத்தை வாசிக்கிறீர்களோ அதுக்கு மேல் உள்ள பகுதியையும் நீங்கள் வாசித்து எதை குறித்து அவர் பேசுகிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும்.
In what way must we be like our heavenly Father?
எந்த விதத்திலே, எந்த விஷயத்திலே நாம் பிதாவை போல, பரலோக பிதாவை போல இருக்க வேண்டும்?
He gives an example.
அவர் நமக்கு ஒரு உதாரணத்தை தருகிறார்.
In verse 45.
45வது வசனம்.
Your Father in heaven makes the sun to rise on evil and good people and sends rain on the righteous and the unrighteous.
நல்லோர் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று 45வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
So that means God is good to bad people.
ஆகவே கெட்டவர்களுக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
And that is what he is saying.
அதைத்தான் அவர் சொல்கிறார்.
Please love your enemies.
உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள்.
Bless those who curse you.
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
In that area we must be perfect.
இந்த பகுதியில் நாம் பூரண சர்க்குலராய் மாற வேண்டும்.
What does perfect mean?
பூரணம் என்றால் என்ன அர்த்தம்?
If you got 10 enemies, you love all 10, not 9.
உங்களுக்கு 10 சத்துருக்கள் இருக்கிறார் என்றால் 9 சத்துருக்களை மட்டுமல்ல 10 சத்துருக்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும்.
And look at these words.
இந்த வார்த்தையை பாருங்கள்.
Verse 46.
46வது வசனம்.
If you love only those who love you, what reward do you have?
உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்?
Because even the sinful people do that.
பாவிகளும் அப்படி செய்கிறார்களே.
And if you greet only those who greet you, what is so great about that? Even the non-Christians do that.
உங்களை வாழ்த்துகிறவர்களையே நீங்கள் வாழ்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற கிறிஸ்தவர்களை காட்டிலும் நீங்கள் எப்படி விசேஷித்தவர்கள்?
But if you are to be different from them,
அவர்களை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால்,
be like your father who treats everybody nicely.
எல்லாரையும் ஒரே விதமாய் நடத்தக்கூடிய அவர் பிதாவை போல நீங்கள் இருக்க வேண்டும்.
And another verse.
இன்னொரு வசனம்.
In Ephesians chapter 5.
எபேசியர் 5வது அதிகாரம்.
See, these are verses we must take seriously.
இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் மிகவும் கருத்தாய் சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Ephesians 5 verse 1.
எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனம்.
Be imitators of God.
நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி.
Imitate him in what?
அவரை போல எதிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும்?
I can't create the universe like he did.
இயேசு இந்த அண்டசராசத்தை உண்டாக்கினது போல நான் உண்டாக்க முடியாது.
Again, read the verses.
மீண்டுமாய் நான் சொன்னது போல கீழே உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள்.
Or the verse before.
அதுக்கு மேல உள்ள வசனம்.
4:32.
எபேசியர் 4:32.
Be kind to others.
மற்றவர்களுக்கு நீங்கள் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள்.
Tender hearted.
தயவுள்ளவர்களாய், மன உருக்கமுள்ளவர்களாய்.
Forgiving other as God has forgiven us.
கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவர் மன்னியுங்கள்.
In that way be imitators of God.
இந்த விஷயத்திலே நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று பார்க்கிறோம்.
So in all these places he is talking about the way we treat other people.
ஆகவே இந்த எல்லா இடங்களிலுமே மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
It's very important to understand this.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
Please listen to this.
தயவுசெய்து கவனியுங்கள்.
God will treat you the way you treat other people.
நீங்கள் மற்றவர்களை எப்படி நடத்துகிறீர்களோ அதே போல தான் தேவன் உங்களையும் நடத்துவார்.
Do you know that Jesus taught that?
இயேசு இதை நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
So in that area he says be imitators of God.
ஆகவே இந்த பகுதியில் நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி.
As God forgave you, chapter 4:32, you forgive others.
தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 4வது அதிகாரம் 32வது வசனம்.
Let's read again what Jesus said in Matthew 5:6.
மத்தேயு 6வது அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் பாருங்கள்.
Matthew chapter 6.
மத்தேயு 6வது அதிகாரம்
verse 14.
14வது வசனம்.
This is something that very few people preach.
மிக சிலரே இந்த காரியத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள்.
We have preached it always.
நாம் எப்பொழுதுமே இதை பிரசங்கித்திருக்கிறோம்.
Matthew 6:14.
மத்தேயு 6:14.
If you forgive men their transgressions, your father will forgive you.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார்.
But if you don't forgive men that trespass, your father will not forgive you.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
Now I want you all to think for just 1 minute.
எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திக்க முடிய நான் விரும்புகிறேன்.
Please listen very carefully.
மிகவும் கவனமாய் கேளுங்கள்.
Just for 1 minute.
ஒரு நிமிஷம்
think right now.
இப்பொழுதே எண்ணி பாருங்கள்.
Is there anybody whom you have not forgiven?
நீங்கள் மன்னிக்காத யாராவது ஒருவதா உண்டா?
Anybody.
யாரா இருந்தாலும் சரி.
Anywhere.
எங்கிருந்தாலும் சரி.
In your church.
அது உங்கள் சபையில் இருக்கலாம்.
Maybe your mother-in-law did something wrong, you have not forgiven.
உங்கள் மாமியார் ஏதோ உங்கள் மீது தவறாய் நடத்தி விட்டார், நீங்கள் மன்னிக்கவில்லை.
Maybe your brother-in-law cheated you of the property.
அல்லது சொத்தில் உங்களுடைய மைத்துனர் உங்களை வஞ்சித்து விட்டார், ஏமாற்றி விட்டார்.
You have not forgiven.
நீங்கள் மன்னிக்கவில்லை.
Maybe some brother did something to you.
ஒருவேளை சகோதரன் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்திருக்கலாம், தீமை செய்திருக்கலாம்.
Maybe you felt the elder was in your church was too strict with you.
ஒருவேளை உங்களுடைய சபை மூப்பர் உங்களை பொறுத்தமட்டில் கடுமையாக இருக்கிறார் என்று எண்ணிருக்கலாம்.
And you have some bitterness against him.
அவர் மீது உங்களுக்கு கசப்பு இருக்கலாம்.
Or against some neighbor who is a non-Christian.
அல்லது கிறிஸ்தவர் அல்லாத உங்கள் அயலகத்தாரா இருக்கலாம்.
Or somebody many years ago.
அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக
did something wrong, you still have not forgiven.
உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்து விட்டார், நீங்கள் இன்னுமாய் மன்னிக்காமல் இருக்கிறீர்கள்.
Maybe your boss in your office treated you badly or dismissed you from your job.
ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ளதான மேல் அதிகாரி உங்களை தவறாய் நடத்தி விட்டார் அல்லது உங்களை வேலை விட்டு அனுப்பி விட்டார்.
Just think for 1 minute.
ஒரு நிமிஷம் நீங்கள் எண்ணி பாருங்கள்.
Anybody in the world whom you have not forgiven.
இந்த உலகத்திலே நீங்கள் மன்னிக்காத ஒரு நபராயிலும் இந்த உலகத்திலே உண்டா?
Only you know that.
உங்களுக்கு மட்டுமே அது தெரியும்.
Your wife does not know, your husband does not know.
உங்களுடைய மனைவிக்கு தெரியாது, உங்களுடைய கணவனுக்கு தெரியாது.
But I want to tell you the truth.
நான் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
If you have not forgiven somebody.
நீங்கள் யாரையாவது மன்னிக்கவில்லை என்றால்.
I want to tell you in Jesus name, your sins are not forgiven.
இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை.
I don't care which preacher told you that your sins are forgiven.
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எந்த பிரசங்கியார் சொல்லியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
I want to tell you in the basis of Matthew 6:15 you are not forgiven.
மத்தேயு 6:15 இன் அடிப்படையிலே நீங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
You may be a part of CFC.
நீங்கள் CFC சபையிலே ஒரு பங்கா இருக்கலாம்.
But you are not forgiven.
ஆனால் நீங்கள் மன்னிக்கப்படவில்லை.
And I want to tell you another thing.
இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
If a person dies with sins not forgiven.
பாவம் மன்னிக்கப்படாமல் ஒரு மனிதன் மரித்தால்
there is only one place he will go to.
அவன் போகக்கூடிய இடம் ஒன்றே ஒன்றுதான்
உண்டு. That is an eternal hell.
அது நித்திய நரகம்.
You can't say that day, Lord, I went to the conferences.
அந்த நாளிலே போய் ஆண்டவரே நான் கான்ஃபரன்ஸ்க்கு எல்லாம் போனேனே என்று நீங்கள் சொல்ல முடியாது.
The Lord will say, did you read Matthew 6:15?
மத்தேயு 6:15 நீ வாசித்தாயா என்று ஆண்டவர் கேட்பார்.
You know what the devil told Eve?
பிசாசு ஏவாளை பார்த்து என்ன சொன்னான் என்று தெரியுமா?
Do you know what he actually told her?
உண்மையாலுமே என்ன சொன்னான் தெரியுமா?
God has commanded this, but don't worry, nothing will happen.
தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார், ஆனால் அதை குறித்து கவலைப்படாதே, ஒன்றும் நடக்காது.
The first lie in the Bible.
வேதத்திலே காணப்படக்கூடிய முதல் பொய்.
Do you know what is the first lie in the Bible?
வேதத்திலே உள்ள முதல் பொய் என்ன தெரியுமா?
You know why the Jesus said that the devil is a liar?
பிசாசு பொய்யன் என்று இயேசு ஏன் சொன்னார் தெரியுமா?
Jesus said that in John chapter 8 the devil is a liar.
யோவான் 8 ஆம் அதிகாரத்திலே பிசாசு பொய்யன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்.
What was the lie he said?
அவன் சொன்ன பொய் என்ன?
If you disobey God, God will not punish you.
நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் தேவன் உன்னை தண்டிக்க மாட்டார்.
See Matthew chapter Genesis chapter 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்தை பாருங்கள்.
The devil asked Eve, has God said that you cannot eat from any tree?
இந்த விருட்சத்தின் கனியாவது புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ?
And the woman knew the word of God.
அந்த ஸ்திரீக்கு தேவனுடைய வார்த்தை கட்டளை தெரியும்.
He said God has said that you shall not eat from the fruit of the tree of knowledge of good and evil.
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
Because verse 3 God said if you eat from it you'll die.
நீ புசிக்கும் நாளிலே சாவாய் என்று சொன்னபடினாலே நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார்.
That's like saying if you don't forgive others you will not be forgiven.
நீ மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் நீ மன்னிக்கப்பட மாட்டாய் என்று சொல்வது போல.
You will go to hell.
நீ நரகத்துக்கு போவாய்.
But the devil said,
ஆனால் பிசாசு சொல்கிறான்,
No.
இல்லை இல்லை இல்லை.
You will not die.
நீ மரிக்க மாட்டாய்.
You will not go to hell.
நீ நரகத்துக்கு போக மாட்டாய்.
Nothing will happen.
ஒன்றும் நடக்காது.
You disobey God, nothing will happen.
நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் ஒன்றும் உனக்கு நடக்காது. நான் உனக்கு சொல்கிறேன்.
Eve, don't let anybody frighten you with all this.
ஏவாளே, யாரும் உன்னை இதை வைத்து பயமுறுத்த நீ அனுமதிக்க வேண்டாம்.
Definitely I assure you, you will not die.
கண்டிப்பாக நீ மரிக்க மாட்டாய் என்று நான் நிச்சயமாய் சொல்கிறேன்.
And like a foolish woman, she believed the devil instead of believing God.
புத்தியற்ற ஸ்திரீயை போல தேவனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலாம். பிசாசு சொன்னதை ஏவாள் நம்பிவிட்டார்கள்.
Today Jesus says, if you don't forgive others, you will not be forgiven.
நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று இயேசு சொல்கிறார்.
And the devil says,
பிசாசு சொல்கிறான்,
don't take all that seriously.
இவைகளை நாம் சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
See, that person did some harm to you. How can you ever forgive that person?
உனக்கு இவ்வித தீமை செய்த இந்த ஆள நீ எப்படி மன்னிக்க முடியும்?
Yeah, yeah, God will understand that your case was a little difficult case.
உன்னுடைய காரியம் உன்னை பொறுத்த மட்டும் இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் என்று தேவன் நன்றாக அறிந்து கொள்வார்.
Nothing will happen to you. Don't worry. You'll go to heaven only.
உனக்கு ஒன்றும் நடக்காது. நீ கவலைப்படாதே. நீ பரலோகத்துக்கு தான் போவாய்.
That's exactly what the devil wants you to believe.
இதைத்தான் நீ நம்பும்படியாக பிசாசு விரும்புகிறான்.
A lie.
ஒரு பொய்.
That was the first lie in the Bible.
வேதத்திலே காணப்படக்கூடிய முதல் பொய் இதுதான்.
If you disobey God, you will not be punished.
நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் தேவன் உன்னை தண்டிக்க மாட்டார்.
God will not keep his word.
தேவன் தம்முடைய வார்த்தையை அப்படியே கடைபிடிக்க மாட்டார்.
He is such a loving God.
அவர் அன்புள்ள தேவன்.
You will not die.
நீ மரிக்க மாட்டாய்.
Disobey God, don't worry.
தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் கவலைப்படாதே.
And what did she discover?
என்ன கண்டுபிடித்தாள்?
She discovered that she died, her children died, and death came into the whole human race.
அவள் மரித்தாள், அவளுடைய பிள்ளைகள் மரித்தார்கள், முழு மனு வர்க்கத்துக்குள்ளாக பாவம் பிரவேசித்தது.
So right from the beginning of the Bible we learn one thing.
வேதத்தின் ஆரம்பத்திலேயே நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம்.
Sin is a very serious thing.
பாவம் கொடிய காரியம்.
If you disobey God,
தேவனுக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால்,
God is going to keep his word.
தேவன் தம்முடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார்.
And don't believe the lies of the devil.
பிசாசுனுடைய பொய்யை நம்ப வேண்டாம்.
So I want you to do another thing right now.
ஆகவே இப்பொழுதே நீங்கள் இன்னொரு காரியத்தை செய்ய முடியா நான் விரும்புகிறேன்.
Right now.
இப்பொழுதே.
Wherever you're sitting.
நீங்கள் எங்கே உட்கார்ந்திருந்தாலும் சரி.
You think of the person you have not forgiven.
நீங்கள் மன்னிக்காத அந்த நபரை எண்ணி பாருங்கள்.
Have you thought of all the people you have not forgiven?
மன்னிக்காத ஆட்கள் எல்லாம் உங்கள் மனதிற்கு வந்து விட்டார்களா? மனதிற்குள்ளே கொண்டு வந்து விட்டீர்களா?
I want you to say to the Lord in your heart.
இப்பொழுதே உங்கள் உள்ளத்திலேயே கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள்.
Lord, I forgive that person.
ஆண்டவரே, இந்த நபரை நான் மன்னிக்கிறேன்.
I want you to close your eyes.
நீங்கள் கண்களை மூடி முடியாய் நான் விரும்புகிறேன்.
Bow before God.
தேவனுக்கு முன்பாக தலை வணங்குங்கள்.
Just one minute.
ஒரு நிமிஷம் மட்டும்.
One minute.
ஒரு நிமிஷம்.
Think of the person or the persons you have not forgiven.
நீங்கள் மன்னிக்காத அந்த நபர்களையோ அந்த ஆளையோ அந்த ஒரு நபரையும் நீங்கள் எண்ணி பாருங்கள்.
One person or 10 persons.
அது ஒரு ஆளா இருக்கலாம் அல்ல 10 ஆட்களா இருக்கலாம்.
It doesn't matter what crime they committed against you.
உனக்கு விரோதமாக அவர்கள் எவ்விதமான குற்றங்களை செய்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல.
Close your eyes and say to God.
கண்களை மூடி தேவனை பார்த்து சொல்லுங்கள்.
Lord,
ஆண்டவரே,
forgive that person.
இந்த நபரை நான் மன்னிக்கிறேன்.
And I forgive that person.
இந்த நபரையும் நான் மன்னிக்கிறேன்.
And the other person.
இவரையும் நான் மன்னிக்கிறேன்.
And if there's anybody else I can't remember, I forgive all of them.
ஆண்டவரே, என்னுடைய ஞாபகத்துக்கு வராதவர்கள் யாராவது இருந்தாலும் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்.
Lord, I'm weak, I cannot forget what they did.
ஆண்டவரே, நான் பலவீனமாய் இருக்கிறேன், அவர்கள் எனக்கு செய்த துரோகத்தை என்னால மறக்க முடியவில்லை.
But I forgive them.
ஆனால் நான் அவர்களை மன்னிக்கிறேன்.
I may not meet them.
நான் அவர்களை இனிமேல் சந்திக்காமல் போகலாம்.
I may not be able to fellowship with them.
அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாமல் இருக்கலாம்.
But I forgive them.
ஆனால் அவர்களை மன்னிக்கிறேன்.
From my heart.
என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து.
And Lord,
ஆண்டவரே,
like I have forgiven them,
நான் அவர்களை மன்னித்தது போலவே,
please forgive me all my sins.
என்னுடைய எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னியும் ஆண்டவரே.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.
Shall I tell you something?
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா?
I believe that some of you have passed out from death into life in this last one minute.
கடந்த ஒரு நிமிஷத்திலே உங்களை ஒரு சிலர் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வந்து விட்டீர்கள்.
It doesn't take long.
அதிக நேரம் எடுப்பதில்லை.
It doesn't take long to go from life to death also.
அதே போல ஜீவனிலிருந்து மரணத்துக்கு போவதற்கும் அதிக நேரம் எடுப்பதில்லை.
This is one area you have to be very careful.
இந்த ஒரு பகுதியில் நீங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Nowhere in the Bible does it say if you commit adultery your heavenly father will not forgive you.
நீ விபச்சாரம் செய்து விட்டால் உன்னுடைய பரலோக பிதா உனக்கு மன்னிக்க மாட்டார் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை.
If you murder somebody God will not forgive you.
நீ ஒருவரை கொலை செய்து விட்டால் தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லவில்லை.
There is no such verse.
அப்படிப்பட்ட வசனங்களே இல்லை.
If you slap your wife God will not forgive you.
நீ மனைவியை கன்னத்தில் அறைந்து விட்டால் தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார்.
If you shout at your husband God will not forgive you.
புருஷனை சத்தம் போட்டு திட்டி விட்டால் தேவன் உன்னை மன்னிக்க
மாட்டார். Those are not serious.
இவைகள் எல்லாம் சீரியஸான கொடிய காரியங்கள். அவைகள் பாவம், கண்டிப்பாக இவைகள் எல்லாம் பாவம்
தான்.
அவைகள் எல்லாம் இதை பொறுத்தவரை அவ்வளவு கொடியவைகள் அல்ல.
If you don't forgive others your father will not forgive you.
நீங்கள் மற்றவருடைய பாவங்களை தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார்.
We are like doctors.
நாம் எல்லாரும் மருத்துவர்களை போல இருக்கிறோம்.
Who tell you the truth about your sickness.
உன்னுடைய வியாதியினுடைய காரியத்தை அப்படியே படம் பிடித்து சொல்வது போல சொல்கிறோம்.
If you got cancer we say you got cancer.
உனக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொல்கிறோம்.
It can be cured.
அது குணமாக்கப்பட முடியும்.
But if you don't accept the cure then you can die.
ஆனால் அந்த குணமாகுதலை அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் மரிக்க போகிறீர்கள்.
So be imitators of God.
ஆகவே தேவனை பின்பற்றுகிறவர்களாகி.
See Jesus said in Matthew chapter 5.
மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு
சொன்னார். And verse 7.
ஏழாம் வசனம்.
Blessed are the merciful for they shall receive mercy.
இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
If you are merciful to others God will be merciful to you.
மற்றவர்களுக்கு மற்றவர்கள் மீது நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருந்தால் தேவனும் உங்கள் மீது இரக்கமுள்ளவராய் இருப்பார்.
See Psalm 18.
சங்கீதம் 18.
These are important verses for you to remember.
நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வார்த்தைகள்.
Verse 25.
சங்கீதம் 18:25.
If you are kind to other people God will be kind to you.
நீங்கள் மற்றவர் மீது தயவுள்ளவராய் இருந்தால் தேவனும் உங்களுக்கு தயவுள்ளவராய் இருப்பார்.
If you are blameless God will show himself blameless to you.
உத்தமனுக்கு அவர் உத்தமராக காண்பிப்பார் தோன்றுவார்.
If you seek purity God will show himself as pure to you.
நீங்கள் புனிதத்தை தேடினால் அவரும் புனிதராக உங்களுக்கு தோன்றுவார்.
But if you are crooked then you will find God is also crooked too.
ஆனால் நீங்கள் மாறுபாடு உள்ளவர்களாக இருந்தால் அவரும் தம்மை மாறுபாடுகிறவராக காண்பிப்பார்.
What do you learn from these verses?
இந்த வார்த்தைகளிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்?
That God treats you exactly like you treat other people.
நீங்கள் மற்ற மக்களை எவ்வாறு நடத்துகிறீர்களோ அதே போல தேவனும் உங்களை நடத்துவார்.
Especially people who are poorer than you.
குறிப்பாக உங்களை காட்டிலும் ஏழையா இருக்கிற மக்களை எப்படி நீங்கள் நடத்துகிறீர்கள்?
See, we are much smaller than God.
நாம் தேவனை காட்டிலும் எவ்வளவோ சிறியவர்கள்.
And there are many people in the world who are at a lower social level than us.
நம்மை காட்டிலும் சமூகாயத்திலே கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள்.
If you have a servant working in your house.
உங்களுடைய வீட்டிலே வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பெண் இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம்.
That servant is lower than you in the social level.
சமூகாய அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்கார பெண் உங்களை காட்டிலும் கீழான நிலையில் இருக்கிறார்கள்.
I'll tell you something.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Please listen.
தயவு செய்து கவனியுங்கள்.
The way you treat that servant God will treat you the same way.
அந்த வேலைக்காரியை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்களோ அதே போல தேவன் உங்களை நடத்துவார்.
You say, but she is so stubborn.
என்ன பண்றது பிரதர், அவ்வளவு கடினமுள்ளவராய் இருக்கிறாளே.
God will say, you are also very stubborn.
ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்ல, நீயும் அப்படி கடினமுள்ளவளாய் இருக்கிறாய் என்று சொல்வார். வணங்கா கழுத்துள்ளவனாய் இருக்கிறாய் என்று சொல்வார்.
Be merciful to others.
மற்றவர்களுக்கு மீது இரக்கமுள்ளவளாய் இருங்கள்.
It is better to let that servant go away and not work for you than treat that person badly in your house.
உங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் அந்த வேலைக்காரி பெண்ணை நீங்கள் தவறாய் மோசமாய் நடத்துவதை காட்டிலும் அந்த வேலைக்கார பெண் உங்களை விட்டு விட்டு போய்விடுவது எவ்வளவோ நல்லது.
Say I can't handle this is too much for me please go somewhere else.
அந்த வேலைக்காரியை பார்த்து சொல்லுங்கள், உன்னை என்னாலே நடத்த சரியாக நடத்த முடியவில்லை, தயவு செய்து நீ வேறு வீட்டிலே வேலை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிடுங்கள்.
It's a very serious thing.
இது மிகவும் கொடிய ஒரு காரியம்.
Because the Bible says all human beings are created in the image of God.
எல்லா மனுஷர்களும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது.
You know it says that in James.
உங்களுக்கு தெரியுமா யாக்கோபிலே வாசிக்கிறோம்.
Let me show you some of these verses.
இந்த வசனங்களிலே ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
James chapter 3.
யாக்கோபு 3ஆம் அதிகாரம்.
Verse
8. எட்டாம் வசனம்.
No one can tame the tongue because it is full of a restless, evil and deadly poison.
யாக்கோபு 3:8 வாசிக்கிறோம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது.
With the same tongue we bless the Lord our Father.
அதே நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம்.
And with the same tongue we curse men who have been made in the likeness of God.
அதே நாவினாலே தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம்.
He's not talking about believers.
விசுவாசிகளை குறித்து இங்கே பேசவில்லை.
He says all human beings have basically been made in the likeness of God.
எல்லா மனுஷர்களும் அடிப்படையில் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவர்கள்.
And you curse them?
நீங்கள் அவர்களை சபிக்கிறீர்கள்.
And you praise God with the same tongue?
அதே வாயினாலே சபையில வந்து ஆண்டவரை துதிக்கிறீர்கள்.
That is very dangerous.
மிக ஆபத்தான விஷயம்.
The way you treat other people, God will treat you.
எந்த விதத்திலே மற்றவர்களை நீங்கள் நடத்துகிறீர்களோ அதே விதத்திலே தேவன் உங்களை நடத்துவார்.
You want God to be good to you?
தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Be good to other people.
நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லவராக இருங்கள்.
Especially people who are lower than you.
குறிப்பாக உங்களை காட்டிலும் கீழ் நிலையில் இருக்கிறவர்கள்.
Let me show you in James chapter 2.
யாக்கோபு 2 அதிகாரத்திலே நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும்.
And verse 5.
5 வசனம்.
God, my beloved brethren, God has chosen the poor of the world rich in faith.
என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐசுரியவான்களாக அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார்.
But verse 6, you have dishonored that poor man.
ஆனால் நீங்கள் அந்த ஏழை நபரை நீங்கள் கனவீனப்படுத்தி இருக்கிறீர்கள்.
And you give honor to rich people.
நீங்கள் ஐசுரியவான்களுக்கு கனத்தை கொடுக்கிறீர்கள்.
You be careful.
கவனமாயிருங்கள்.
That is how people in the world are.
இப்படி தான் உலக மக்கள் இருக்கிறார்கள்.
I want to be very careful in my life that I don't treat other people badly.
நான் மற்றவர்களை மோசமாய் நடத்தாதபடிக்கு நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க விரும்புகிறேன்.
If I cheat other people,
நான் மற்றவர்களை ஏமாற்றினால்,
God will cheat me.
தேவன் என்னை ஏமாற்றுவார்.
It's a principle you must never forget in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க கூடாத ஒரு கோட்பாடு.
God will treat you like you treat other people.
நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோமோ அதே போல தேவன் நம்மை நடத்துவார்.
That is why be careful about your tongue.
ஆகவே தான் குறிப்பாக நாவை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள்.
Don't go around speaking all types of evil about other people.
மற்றவர்களை குறித்து தீமையான காரியங்களை எல்லாம் மற்றவர்களிடத்தில் போய் பரப்பிக் கொண்டிருக்காதீர்கள், பேசாதீர்கள்.
It's very dangerous.
மிகவும் ஆபத்தான விஷயம்.
Grace, God's grace will withdraw from your life.
உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய கிருபையானது எடுபட்டு போகும்.
I believe that is the reason many people do not grow spiritually.
அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராது இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று எண்ணுகிறேன்.
They sit at home and criticize all the different brothers in the church.
வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு சபையில் உள்ள பல சகோதர சகோதரிகளை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள்.
And their children also suffer.
பிள்ளைகளும் பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள்.
The children hear all that and they go away from God.
பிள்ளைகள் இவையெல்லாம் கேட்டு காரியம் கடைத்தொகை அவர்கள் தேவனை விட்டு தூர போய் விடுகிறார்கள்.
Whenever I see one family, children have gone away from God.
அவ எப்பொழுதெல்லாம் ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் தேவனை விட்டு தூர போய் விட்டார்கள் என்று நான் பார்க்கிறேனோ,
I ask them a question.
நான் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Have you been speaking evil about people in the church?
சபையில் உள்ள மக்களை குறித்து தவறாய் தீமையாய் குடும்பத்திலே பேசி இருக்கிறீர்களா?
Your children heard all that?
உங்கள் பிள்ளைகள் இதெல்லாம் கேட்டிருக்கிறார்கள்.
You are reaping what you have sown.
நீங்கள் என்னை விதைத்தீர்களோ அதை அறுப்பீர்கள்.
Now that doesn't mean there's no hope. There is still hope for you.
உடனே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம் அல்ல, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு.
Whatever sin you may have committed.
நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும்,
there is forgiveness with God.
தேவனிடத்தில் மன்னிப்பு உண்டு.
Whatever you have done.
நீங்கள் என்ன செய்திருந்தாலும்,
but
ஆனால்
the Lord says acknowledge your sin.
உன்னுடைய பாவத்தை நீ ஒத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
That's all you have to do.
இதைத்தான் நீங்கள் செய்ய, இதை மட்டும் செய்தால் போதும்.
Only acknowledge your sin.
உன் பாவத்தை மட்டும் ஒத்துக்கொள்.
Don't blame other people.
மற்றவர்களை குறை சொல்ல வேண்டாம்.
Lord,
ஆண்டவரே,
I did wrong.
நான் தவறு செய்து விட்டேன்.
And I am reaping what I have sown.
இப்பொழுது நான் எதை விதைத்தேனோ அதை அறுத்துக் கொண்டிருக்கிறேன்.
I cannot do anything about my past life.
என்னுடைய கடந்த கால வாழ்க்கை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே.
Many times I have said that to God in my younger days.
அநேக சமயங்களில் என்னுடைய வாலிப நாளில் இளைய நாட்களிலே தேவனிடத்தில் சொல்லியிருக்கிறேன்.
I said, Lord, I have done a lot of foolish things.
ஆண்டவரே, இவ்வளவு புத்தியமான காரியங்களை செய்திருக்கிறேன்.
I spoke against your servants.
ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசியிருக்கிறேன்.
I can't do anything about it now. I repent now.
ஆண்டவர், இப்பொழுது நான் அதை குறித்து ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இப்பொழுது நான் மனம் திரும்புகிறேன்.
Please forgive me.
என்னை தயவு செய்து மன்னியும் ஆண்டவரே.
I really repent.
நான் மேல்மேல் மனம் திரும்புகிறேன்.
And I don't want to do it again.
ஆண்டவரே, திரும்பவும் நான் அதை செய்ய விரும்பவில்லை.
And God has been very merciful to me.
தேவன் மிகுந்த இரக்கமுள்ளவராய் எனக்கு இருந்திருக்கிறார்.
I want to tell you that God will be very merciful to you.
உங்களுக்கும் தேவன் இரக்கமுள்ளவராய் இருப்பார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Acknowledge your iniquity.
ஆனால் உங்களுடைய அக்கிரமங்களை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள்.
And say, Lord, help me in future to be careful.
ஆண்டவரே, எதிர்காலத்திலே கவனமா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள்.
There's another verse where Jesus said,
இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தை உண்டு.
In Matthew chapter 7.
மத்தேயு 7 அதிகாரம்.
So the first law that I taught you today.
ஆக இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பிரமாணம்,
treat other people, God will treat you the way you treat other people.
நீங்கள் மற்ற மக்களை எப்படி நடத்துகிறீர்களோ அதே போல தேவன் உங்களை நடத்துவார்.
So if you want God to be good to you, be good to other people.
நீங்கள் தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லவராக இருங்கள்.
Especially to people who are lower in the social level than
you. குறிப்பாக நம்மை காட்டிலும் சமுதாய நிலையிலே கீழாக இருக்கிறவர்களிடத்திலே நீங்கள் அப்படி இருக்க வேண்டும்.
There's no need to ask you to be good to rich people because we are all automatically good to rich people.
பணக்காரர்களிடத்திலே நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கவே தேவையில்லை, ஏனென்றால் நீங்கள் தானாகவே பணக்காரர்களிடத்திலே நல்லவர்களாக இருப்பீர்கள்.
But here is another verse.
இன்னொரு வசனம் இருக்கிறது,
Matthew 7 and verse 12.
மத்தேயு 7 அதிகாரம் 12 வசனம்.
See, we teach the laws of God in the church.
சபையிலே நாம் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறோம்.
If you obey those laws, it will go well with you.
இந்த பிரமாணங்களை நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் வாழ்க்கையிலே செம்மையாய் சுமூகமாய் நடக்கும்.
This verse is called the golden rule.
இந்த வசனம் ஒரு பொன் பிரமாணம், தங்க பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது.
Golden law.
ஒரு தங்க பிரமாணம்.
What is that?
அது என்ன?
In whatever way you want people to treat you, you treat them like that.
மனுஷர் உங்களுக்கு நீங்கள் மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் அதே போல நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள்.
Do you want people to help you when you are in some great difficulty?
நீங்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கும் பொழுது மக்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Yes.
ஆமாவா இல்லையா?
Then please help other people when they are in difficulty.
அப்படியானால் மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
When you make a mistake and somebody suffers for it.
நீங்கள் ஒரு தவறை செய்கிறீர்கள், அது நிமித்தமாக வேறொருவர் கஷ்டப்படுகிறார்.
Do you want him to forgive you and say it's all right, it was a mistake?
பரவாயில்ல, இது ஒரு தவறு, நீங்க செய்துட்டீங்க, பரவாயில்ல, நான் மன்னிச்சிறேன் அவர் சொல்கிறார்.
Yeah.
ஆம்.
Then treat other people also like that. அப்படியானால் they make mistakes that cause you to suffer.
அப்படியானால் அவர்கள் தவறு செய்து அது நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டாலும் நீங்கள் அவரிடத்திலே போய் அப்படி சொல்ல வேண்டும்.
You know, this is especially in our husband wife relationships.
குறிப்பாக இது கணவன் மனைவி உறவிலே காணப்பட வேண்டும்.
Do you want your wife to always treat you with some respect?
உங்களுடைய மனைவி உங்களை எப்பொழுதும் மரியாதையோடு மதிப்போடு நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Please treat her with respect always.
அதே போல மனைவியை நீங்கள் எப்பொழுதுமே கனமாய் மரியாதையாய் நடத்துங்கள்.
Treat other people the way you want them to treat you.
மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே போல நீங்கள் மற்றவர்களையும் நடத்துங்கள்.
Jesus said in verse 12, the whole Bible, this is the main message of the whole Bible.
இயேசு 12 வசனத்தில் கீழே என்ன சொல்கிறார் என்றால், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும், இதுவே முழு வேதமும்.
Yeah, that is a wonderful lesson for us to learn.
இதை நாம் கற்றுக்கொள்வதற்கு அற்புதமான ஒரு பொன் வாக்கு.
I believe our life can change if we seek to follow these simple principles.
இந்த எளிய கோட்பாடுகளை நாம் பின்பற்ற ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும்.
And in Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
man could not have the ability to live like this.
இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு மனிதனுக்குள்ளே ஒரு சக்தி இல்லை.
See, like you can say, I know people have told me this also, brother, I find it so difficult to forgive that person.
சிலர் என்னதிலே இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், சகோதரரே எனக்கு இவரை மன்னிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம், என்னால முடியவே முடியாது.
I want to be kind to people, but very often I just become rude.
இரக்கமா இருக்கணும் தான் விரும்புகிறேன், ஆனாலும் நான் கடினமாய் மாறி விடுகிறேன்.
Yeah, that's good to realize that.
அதை ஒத்துக்கொள்வது நல்லது.
It's good to realize that in our own strength we can never never live according to these standards.
இந்த தரத்தின்படியாய் நம்முடைய சொந்த பலனிலே முயற்சியிலே வாழவே முடியாது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
So that is the first thing that we need to learn.
ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
Where is God's standard?
இங்கே தேவனுடைய தரம் காணப்படுகிறது.
Treat other people the way God has treated you.
தேவன் உங்களை எப்படி நடத்தி இருக்கிறாரோ அதே போல நீங்கள் மற்றவர்களை நடத்துங்கள்.
Treat other people the way you want them to treat you.
மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே போல நீங்கள் மற்றவர்களை நடத்துங்கள்.
Say, Lord, I want to do that, but it's very difficult.
ஆண்டவரே, அப்படி தான் நான் செய்யணும் விரும்புறேன், ஆனாலும் கஷ்டமா இருக்கிறதே.
Okay, then the Lord says, come to me.
அப்படியானால் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வா.
I will give you the power of the Holy Spirit.
நான் உனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தருவேன்.
See, the purpose of all these commandments is to show you how impossible it is for you to live up to this standard.
இந்த பிரமாணங்களுடைய முழு நோக்கமே அவருடைய நோக்கத்தின் அளவுக்கு தக்கதாக நீங்கள் வாழ முடிவது என்பது கூடாத காரியம் என்று காண்பிக்க விரும்புகிறது.
You hear this message and say, okay, now tomorrow onwards I'm going to live up to this, I'm going to do this.
இந்த செய்தியை கேட்ட உடனே நாளையிலிருந்து இப்படி வாழ போகிறேன் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள்.
You will not succeed.
நீங்கள் அதிலே வெற்றி பெற மாட்டீர்கள்.
You need to come to the place where you say, Lord, I want to live up to this standard, but I cannot live up to this standard.
ஆண்டவரே, இந்த தரத்தின் முடிய நான் வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னால் வாழ முடியவில்லை என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும்.
Then you will come to God.
அப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் வருவீர்கள்.
Lord, please fill me with your Holy Spirit.
என்னை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே.
My dear brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே.
Your greatest need is to be filled with the Holy Spirit.
உங்களுடைய மிகப்பெரிய தேவை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும்.
There's a beautiful verse that the Lord spoke to my heart many years ago.
அநேக ஆண்டுகள் முன்பதாக என்னிடத்தில் தேவன் பேசின அருமையான ஒரு வார்த்தை உண்டு.
I want you to listen to this and take it as a word for yourself.
இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து உங்களுக்கென்றே இருக்கக்கூடிய வார்த்தையாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள்.
1 Samuel
1 Samuel
and chapter 10
பத்தாம் அதிகாரம்
1 Samuel chapter 10
1 Samuel 10th அதிகாரம்
and verse 6
ஆறாம் வசனம்
This is what Samuel told Saul.
இதுதான் சாமுவேல் சவுலிடத்தில் சொன்னார்.
The spirit of the Lord will come upon you mightily and you will prophesy and you will be changed into another man.
1 Samuel 10th அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்னில் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய்.
Listen to that.
கவனியுங்கள்.
When the Holy Spirit comes upon you, you will be changed into another man.
பரிசுத்த ஆவியான் உன் மீது வரும்பொழுது நீ ஒரு வேறு மனிதனாய் மாறிவிடுவாய்.
Isn't that wonderful that he will do that?
அவர் அதை செய்வார் என்பது ஆச்சரியமா இல்லையா?
We must come to him with a thirst.
ஒரு தாகத்தோடு கூட அவரிடத்தில் வர வேண்டும்.
I'm not satisfied with the way I am.
ஆண்டவரே, நான் இருக்கிற விதத்தில் எனக்கு திருப்தி இல்லை ஆண்டவரே.
I want to be changed into another man.
ஆண்டவரே, வேறு ஒரு மனிதனாய் மாற விரும்புகிறேன்.
Another woman.
வேறு ஒரு ஸ்திரீயாய் மாற விரும்புகிறேன்.
I want your spirit to come and fill me.
உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என் மீது வந்து நிரப்ப முடியாய் விரும்புகிறேன்.
I know in my own life that is what God did.
என்னுடைய சொந்த வாழ்க்கையில் இதை தான் தேவன் செய்தார்.
My whole life was changed when God filled me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் தேவனை நிரப்பிய பொழுது என்னுடைய முழு வாழ்க்கையும் மாறியது.
It is not because I have understood some truth that my life was changed.
ஏதோ சில சத்தியங்களை விளங்கி கொண்டபடினால் என்னுடைய வாழ்க்கை மாறவில்லை.
I fear that with many of our believers in CFC churches we are just understanding more and more truth.
CFC சபையில் இருக்கக்கூடிய நம்மில் அநேகர் இன்னும் அதிகமான சத்தியங்களை விளங்கிக் கொள்கிறோம். அவ்வளவுதான்.
Being driven to seek for the power of the Holy Spirit.
ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தூண்டப்படுவதில்லை.
It is impossible to live this life without the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது கூடாத காரியம்.
There are many examples in the Old Testament also.
பழைய ஏற்பாட்டிலேயும் பல உதாரணங்கள் இருக்கிறது.
Let me show you one example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Turn with me to Ezekiel chapter 37.
எசேக்கியேல் 37th அதிகாரம்
It says here the Lord took Ezekiel into a valley full of dry bones.
உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை ஆண்டவர் எடுத்து சென்றார்.
And he asked Ezekiel.
எசேக்கியேலை பார்த்து கேட்டார்.
Verse 3 Can these bones live?
இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார்.
Ezekiel didn't say no. He said Lord you know.
எசேக்கியேல் இல்லை என்று சொல்லவில்லை, ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொன்னார்.
So first thing he said preach the word of God to them.
அவர் சொன்ன முதல் காரியம் இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு.
See that is what you have been hearing.
ஆகவே இதை தான் நீங்கள்
கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Preach the word of God.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கி.
And so he preached the word of God.
ஆகவே அவர் தேவனுடைய வார்த்தையை உரைத்தார்.
And suddenly what happened verse 6 some flesh came on top of these bones and they became like human beings.
திடீரென என்ன நடந்தது? 7 ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம், அதிலே மாம்சம் எல்லாம் உண்டாகி தோல் உண்டாகி அது மனுஷனை போல.
Bone came upon bone in verse 7.
7 வசனத்திலே எலும்புகள் ஒன்றோடு வந்து இணைந்தது.
Verse 8 the flesh came on top.
8 வசனம் அதன் மேலே மாம்சம் உண்டானது.
And then now they did not look like bones.
இப்பொழுது எலும்புகளை போல அது காட்சியளிக்கவில்லை.
Now they look like human beings.
மனுஷனை போலவும் காட்சியளிக்க ஆரம்பித்தது.
That is stage 1.
இதுதான் முதல் படி.
I feel that many of us have come to this stage.
நம்மில் அநேகர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று
உணர்கிறேன்.
நாம் எலும்புகளை போல இருந்தோம்.
We heard the word of God.
தேவனுடைய வார்த்தையை கேட்டோம்.
And the bones have come together and the flesh and we look like human beings now.
இப்பொழுது எலும்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மாம்சமும் உண்டாகி இப்பொழுது மனுஷனை போல காட்சியளிக்கிறோம்.
But verse 8 there was no breath in them.
ஆனால் இங்கே 8 வசனத்தில் பார்க்கிறோம், ஆனாலும் அவைகளிலே சுவாசம் இல்லை, ஆவி இல்லை.
Then God said there's one more thing is required here.
அப்பொழுது இன்னும் ஒரு காரியம் தேவை என்று ஆண்டவர் சொன்னார்.
Pray the Holy Spirit will come upon them.
அவர்கள் மீது பரிசுத்த ஆவி வரும்படியாக ஜெபம் பண்ணு என்று சொன்னார்.
It's called here the breath of God.
இங்கே அது தேவனுடைய சுவாசம் என்று பார்க்கிறோம்.
And when he said that
அதை அவர் சொன்ன மாத்திரத்தில்
breath came into them.
அவர்களுக்குள்ளாக சுவாசம் உண்டாயிற்று.
Then they stood up like an army.
அவர்களுக்குள்ளே ஆவி உண்டாகி ஒரு பெரிய சேனையாக எழுந்து நின்றது.
See, there were two stages there.
இங்கே இரண்டு நிலைகளை பார்க்கிறீர்கள்.
First they were like bones.
முதலாவதாக ஆரம்பத்திலே எலும்புகள்.
And when the word of God came, they became like human beings.
தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டபடனே மனுஷர்களைப் போல மாறிவிட்டது.
But no life.
ஆனாலும் உயிர் வரவில்லை.
Then the Holy Spirit came.
பரிசுத்த ஆவியானவர் வந்தபொழுது
Then they got life.
அவர்கள் ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள்.
So I feel that many of our people in our churches are like in that stage 1.
ஆகவே நான் என்ன உணர்கிறேன் என்றால் நம்மிலே अनेक மக்கள் முதலாம் நிலையிலே இருப்பது போல தான் உணர்கிறேன்.
We sit in the church, we look like believers.
நாம் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், விசுவாசிகளைப் போல காட்சியளிக்கிறோம்.
But the power of God is missing in our life.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை காணப்படாமல் இருக்கிறது.
Joy of the Lord is not there in our life.
கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் காணப்படவில்லை.
We don't have a power in our life.
நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே ஒரு வல்லமை இல்லை.
We look like other believers.
மற்ற விசுவாசிகளை போலவே காட்சியளிக்கிறோம்.
We speak like them, we pray like them.
அவர்களை போலவே ஜெபிக்கிறோம், அவர்களை போலவே பேசுகிறோம்.
We understand all the things.
எல்லா காரியங்களும் விளங்கிக் கொள்கிறோம்.
One more thing is required. We need to be filled with the Holy Spirit.
இன்னும் ஒரு தேவை இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது.
And that was possible when Jesus came.
அது இயேசு வந்தபொழுது தான் சாத்தியமாயிற்று.
John the Baptist said,
யோவான் ஸ்நானன் சொல்கிறார்,
This he will not only take away your sins, he will fill you with the Holy Spirit.
அவர் உங்களை பாவங்களை நீக்குகிறது மட்டுமல்ல, அவர் பரிசுத்த ஆவியானவராலே உங்களை நிரப்புவார்.
This is the answer to all our needs.
நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் இதுதான் பதில்.
That's what made the disciples completely different when they were filled with the Holy Spirit.
இதுதான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றபொழுது சீஷர்கள் முற்றிலுமாய் வித்தியாசமானவர்களாய் மாறிவிட்டதற்கு காரணம்.
They suddenly became aware that Jesus is real.
இயேசு மெய்யானவர், நிஜமானவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள்.
That freed them from their fears.
அது அவர்களுடைய பயத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கிற்று.
Freed them from their anxieties.
அவர்களுடைய கவலையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கிற்று.
They knew that God will be with them.
தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
They were bold to face any situation in life.
வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையானாலும் சந்திப்பதற்குரிய தைரியம் அவர்களுக்கு கிடைத்தது.
And that is the great need we have also.
நமக்கும் இதே பெரிய தேவை இருக்கிறது பிரியமானவர்களே.
The Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை.
We open for the Holy Spirit to come upon us.
பரிசுத்த ஆவியானவர் நம்மீது வரும்படியாய் விரும்ப வேண்டும்.
That is what made all the great prophets what they were in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் அப்படி தீர்க்கதரிசிகளாய் மாற்றியது இந்த வல்லமை தான்.
Another thing.
இன்னொரு காரியம்.
All the fear of the devil will go away from our life.
பிசாசை குறித்த எல்லா பயமும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போய்விடும்.
See, in the Old Testament they could not fight the devil.
பழைய ஏற்பாட்டிலே பிசாசோடு கூட அவர்கள் போராட முடியவில்லை.
Why?
ஏன்?
Because they didn't have the Holy Spirit.
அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லை.
If you don't have the Holy Spirit, God does not allow you to fight the devil because he will just knock you down.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லை என்று சொன்னால் பிசாசோடு கூட போராட முடியாது, தேவன் உங்களை அனுமதிக்க மாட்டார் என்று சொல்ல அவன் உங்களை தட்டி வீழ்த்தி விடுவான்.
There are so many believers who are afraid. The demons are oppressing them.
ஐயோ, பிசாசுகளை நெருக்குகிறானே என்று அநேக விசுவாசிகள் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
The devil troubling me, is the devil troubling my children.
பிசாசு என்னை பயமுறுத்துகிறான், என் பிள்ளைகளை தொந்தரவு செய்கிறான்.
People say the devil is coming into my home.
என் வீட்டுக்குள்ள பிசாசு வந்து விட்டான்.
It cannot happen if you are filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அது நடக்கவே முடியாது.
See 1 John chapter 4.
1 யோவான் 4 அதிகாரம்.
1 John 4.
நான் உங்களுக்கு அவருடைய வாக்கு தத்துவங்களை காண்பிக்கிறேன், ஆகவே நீங்கள் அவருடைய வாக்கு தத்துவங்களிலே வாழ முடியும்.
1 John
1
chapter 4 verse 4
புதிய ஏற்பாட்டில் 328 பக்கம் 4 அதிகாரம் 4 வசனம்.
The last part, greater is the one who is in you than the one who is in the world.
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
Do you really believe that?
உண்மையாலுமே இதை நம்புகிறீர்களா?
That whatever the devil may do,
பிசாசு என்ன செய்தாலும் சரி,
someone in me is greater than him.
எனக்குள்ள இருக்கிறவர் அவனை காட்டிலும் பெரியவர்.
That reality the Holy Spirit brings to us.
இந்த யதார்த்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிறார்.
It is our greatest need.
இது நம்முடைய பெரிய தேவை.
We will never be afraid of the devil after that.
அதற்கு பிறகு ஒரு காலம் பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம்.
Once we are filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்பட்ட பொழுது பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம்.
I want to encourage you to pray to God.
ஆகவே நீங்கள் தேவனை நோக்கி இப்படியாய் ஜெபிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
In the way that Jacob prayed in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு ஜெபித்தது போல.
There was a time in Jacob's life.
யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டம் வந்தது.
God
தேவன் அவனை நெருங்கி வந்தார்.
And I believe that God is coming near you today.
இன்றைக்கு தேவன் உங்கள் அருகாமையில் நெருங்கி வருகிறார் என்று நான் நம்புகிறேன்.
And Jacob prayed a prayer.
யாக்கோபு ஒரு ஜெபத்தை செய்தார்.
I want you to listen to that prayer.
அந்த ஜெபத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க முடியாய் விரும்புகிறேன்.
In Genesis in chapter 32.
ஆதியாகமம் 32 அதிகாரம்.
Jacob told the Lord.
யாக்கோபு ஆண்டவரை பார்த்து சொன்னார்.
Verse 26.
26th verse.
I will not let you go. unless you bless me.
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன்.
Will you pray that prayer?
இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களா?
You go to God and say, Lord,
I
will not let you go from today onwards until you fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தான் அபிஷேகத்தால் நிரப்பும் வரை ஆண்டவரே உம்மை நான் விட மாட்டேன் என்று முதல் ஜெபிப்பீர்களா?
Even you children,
பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே,
you must pray to God that he'll fill you with the Holy Spirit.
தேவன் உங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப முடிய நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Change me into another person, Lord.
ஆண்டவரே, என்னை வேறு ஒரு மனுஷனாய் மாற்றும்.
I remember when the days when I was praying for this.
நான் இதற்காக ஜெபித்த நாட்களை நினைவு கூறுகிறேன்.
I said, Lord, if it takes 10 years, ஆண்டவரே, 10 years, but I will not let you go.
ஆண்டவரே,
you fill me with the Holy Spirit.
10 வருடங்கள் ஆனாலும் நானும் விட மாட்டேன். ஆண்டவரே, நீர் என்னை அபிஷேகித்தால் ஒழிய நானும் விட மாட்டேன்.
I'm willing to give up anything, but I want to be filled with the Holy Spirit.
ஆண்டவரே, எதை வேண்டுமானாலும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில்
of all who diligently seek him.
தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறவர்.
His promise is if you seek me with all your heart you will find me.
முழு இருதயத்தோடும் கூட நீ என்னை தேடுவாயாக என்னை கண்டுபிடிப்பாய் என்ற ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறது.
I wish that all of us here just like you forgave everybody a little while ago.
கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் எப்படி எல்லாரையும் மன்னித்து விட்டீர்களோ அதுபோல இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க எல்லாரும்
will now pray to God and say Lord I will not let you go until you fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினால் ஒழிய நானுமே விட மாட்டேன் என்று ஜெபிப்பீர்களா?
I am willing to give up anything in my life. ஆண்டவரே,
என்னுடைய வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் நான் விட்டுவிட தயார்.
Any sin.
எந்த பாவத்தை வேண்டுமானாலும்.
Anything.
எது வேண்டுமானாலும்.
Even good things I am willing to give up.
ஆண்டவரே, நன்மையான காரியங்களை கூட நான் விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறேன்.
See, Abraham had two sons.
ஆபிரகாமுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள்.
One was born against God's will.
ஒருவன் தேவ சித்தத்துக்கு முரணாக பிறந்தவன்.
His name was Ishmael.
அவனுடைய பெயர் இஸ்மவேல்.
And the other was born in God's will. His name was Isaac.
இரண்டாவது பிறந்தவன் தேவ சித்தத்திலேயே பிறந்தான். அவனுடைய பெயர் ஈசாக்கு.
But do you know what God asked Abraham to do?
ஆனால் தேவன் ஆபிரகாம் என்ன செய்ய சொல்லினார் சொன்னார் தெரியுமா?
He said, send away Ishmael.
முதலாவது சொன்னது இஸ்மவேலை அனுப்பிவிடு என்று சொன்னார்.
So that is a picture of how God tells us to give up all the bad things in our life.
நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கெட்ட காரியங்களையும் தீமையான காரியங்களையும் விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்வது போல.
That you may have done.
அதை நீங்கள் செய்திருக்கலாம்.
God told you get rid of all those bad things in your life and you say yes Lord I want to get.
உங்கள் வாழ்க்கையில் உள்ள கெட்ட காரியங்களை எல்லாம் அகற்றிவிடு தள்ளிவிடு என்று சொல்கிறீர்கள். ஆண்டவரே, செய்து விட்டேன் என்று சொல்கிறீர்கள்.
But now you are still not having the power of God.
ஆனாலும் இப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய வல்லமையிலே நீங்கள் நிரப்பப்படவில்லை.
Because now God says I want you to give up all the good things in your life also.
இப்பொழுது உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை நீ விட்டுவிட முடியாது விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
The gifts that I have given you.
நான் உனக்கு கொடுத்த வெகுமதிகள் வரங்கள்.
Like Isaac.
ஈசாக்கை போல இருக்கக்கூடிய வரங்கள்.
I want you to love me more than my gifts.
எனக்கு நான் உனக்கு கொடுத்த வரங்களை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்க முடியாது நான் விரும்புகிறேன்.
You know how if you give a cycle to your son that son can love the cycle more than he loves you.
உங்கள் பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கிறீர்கள். கொஞ்ச நாட்கள் ஆன உடனே உங்களை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக சைக்கிளை நேசிக்கிறான்.
He spends more time with his cycle than with you.
உங்களோடு கூட செலவு செய்கிற நேரத்தை காட்டிலும் சைக்கிளோடு அதிகம் செலவு செய்கிறான் நேரம்.
It often happens with God's children also.
தேவனுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் இது நடக்கிறது.
When I say give up everything you must say Lord there's nothing in my life which I want more than you.
எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே உம்மை காட்டிலும் முக்கியமான காரியங்கள் ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே.
Jesus I want you that's all.
ஆண்டவரே இயேசுவே நீரே எனக்கு தேவை.
You can take away everything else.
மற்ற எது வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள்ளலாம்.
I want you to fill me with the Holy Spirit.
நீரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரப்ப முடியாய் விரும்புகிறேன்.
I want the same power that the apostles got on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட அதே வல்லமை எனக்கு வேண்டும்.
That's what I said.
இதுதான் நான் சொன்னேன்.
I went to a Pentecostal church.
நான் ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு சென்றேன்.
And I saw them making a lot of noise.
அங்கே அதிக சத்தம் போடுவதை பார்த்தேன்.
And I came back to my room
and I arrived திரும்பி வந்தேன்.
And I said I knelt down
நான் முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து
சொன்னேன்.
ஆண்டவரே
I don't want that
எனக்கு இந்த ஆவி வேண்டாம்.
I don't want a spirit that makes a lot of noise
நிறைய சத்தம் போடக்கூடிய ஆவி எனக்கு வேண்டாம். ஆண்டவரே
I want a spirit that will make me holy
என்னை பரிசுத்தமானாக்கக்கூடிய ஆவி எனக்கு தேவை.
I want the same spirit that came on Peter James and John on the day of Pentecost
பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு யோவான் யாக்கோபின் மேல் வந்த அதே ஆவியானவர் எனக்கு தேவை.
It takes me 10 years I'll wait 10 years but I want it.
ஒருவேளை அது எனக்கு கொடுப்பதற்கு 10 ஆண்டுகள் ஆக போகிறது என்றாலும் 10 ஆண்டு நான் காத்திருக்க போகிறேன் எனக்கு தாரும்.
And the Lord tested me through many years
பல பல ஆண்டுகளாக தேவனை சோதித்து பார்த்தார்.
And then God filled me with His Spirit.
தேவனுடைய ஆவியினால் என்னை நிரப்பினார்.
But I don't believe that would ever have happened if I had not been desperate and said, Lord, I will not let you go unless you bless me.
ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி அப்படி நான் கேட்டிராவிட்டால் அதை ஒரு காலம் நான் பெற்றிருந்திருக்க மாட்டேன்.
And I want to tell you, my dear brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன்,
I fear that many of you are missing God's best in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சிறந்ததை அநேகர் இன்னும் பெறாமல் இருக்கிறீர்கள். அதை இழந்து போகிறீர்கள் என்பதை இழந்து போகிறீர்கள் என்று பயப்படுகிறேன்.
The most important thing in the Christian life you're not seeking for.
கிறிஸ்துவ வாழ்க்கை எது அதிகமான முக்கியமோ அதை நீங்க தேடாமல் இருக்கிறீர்கள்.
You're happy with knowledge and
அறிவினாலே திருப்தி படுகிறீர்கள்.
And good fellowship.
நல்ல ஐக்கியம் இருக்கிறது.
Conferences.
நல்ல கான்ஃபரன்ஸ்.
It's not enough.
அது போதாது.
Seek to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிறையும்படியாய் தேடுங்கள்.
This is what changed the apostles.
இதுதான் அப்போஸ்தலரை மாற்றியது.
Even seeing Jesus did not change them.
இயேசுவை பார்ப்பது, இயேசுவை தரிசித்தது கூட அவர்களை மாற்றவில்லை.
But when they were filled with the Spirit.
ஆனால் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது
completely changed.
முற்றிலுமாய் அவர்கள் மாறிவிட்டார்கள்.
And I heard the testimony of different people who had this experience.
இந்த அனுபவத்தை பெற்ற பலவிதமான மக்களுடைய அனுபவ சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன்.
And that's what gave me a hunger also.
இதுவும் கூட எனக்கு ஒரு தாகத்தை ஏற்படுத்தியது.
You know, in the Old Testament there's an example of a man called Elisha.
பழைய ஏற்பாட்டில் எலியா, எலிசா என்றதான ஒரு மனிதனுடைய மாதிரியை பார்க்கிறோம்.
I want to show you something from his example.
அவருடைய மாதிரியிலிருந்து ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
He got a double portion of the spirit of Elijah.
எலியாவினுடைய இரட்டிப்பான ஆவியின் அபிஷேகம் இவருக்கு கிடைத்தது.
And I want you to see how he got it.
அதை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார் என்று நீங்கள் பார்க்க முடிய விரும்புகிறேன்.
Second Kings chapter 2.
இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம்.
It says the time came when Elijah was going to go up with a whirlwind.
இப்பொழுது சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வேலை எலியாவுக்கு வந்தது.
And listen to this.
கவனித்து கேளுங்கள்.
Elijah said to Elisha, you stay here.
எலியா எலிசாவை பார்த்து நீ இங்கே இரு என்று சொல்கிறார்.
You stay in Gilgal, I'm going to Bethel.
நீ இங்கே கில்காலில் இருந்து விடு, நான் பெத்தேலுக்கு போகிறேன்.
Elisha, imagine a prophet telling you to do something and you don't listen to him.
கற்பனை செய்து பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி உன்னை செய்ய முடியாத ஒரு மனுஷனுக்கு சொல்கிறார், ஆனால் நீங்கள் கேட்பதில்லை.
Elisha, stay here.
எலிசா, இங்கே தங்கிரு.
And he tells the prophet,
அவன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான்,
I'm not going to stay.
நான் இங்கே தங்க மாட்டேன்.
That's pretty bold.
எவ்வளவு தைரியம், துணிச்சல்.
So he goes with Elijah.
அவன் எலியாவோடு கூட போகிறார்.
They go to the next place.
அடுத்த இடத்துக்கு போகிறார்கள்.
And Elijah says to Elisha,
எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறான்,
Stay here in Bethel, I'm going to Jericho.
பெத்தேலிலே நீ தங்கி இருப்பா, நான் எரியோ மட்டும் போகிறேன்.
Verse 4.
நான்காம் வசனம்.
He says, I'm not going to go. I'm not going to stay here.
நான் இங்கே இருக்க மாட்டேன். எலிசா
சொல்கிறார்.
எலியாவோடு கூட போகிறார்.
Then they reach
அவர்கள் எரிகோவுக்கு வந்து விட்டார்கள்.
And the Lord Elijah tells him,
எலியா அவரை பார்த்து சொல்கிறார்,
You stay here, I'm going to Jordan.
எலியா ஆறாம் வசனத்தில் சொல்கிறார், நீ இங்கே தங்கியிருப்பா, நான் யோர்தான் வரைக்கும் போகிறேன்.
He says, no, I'm not going to stay here.
இல்லை, நான் இங்கே தங்க மாட்டேன்.
And when they reach Jordan,
அவர்கள் யோர்தானை அடைந்த பொழுது,
they cross the Jordan,
அவர்கள் யோர்தானை கடந்த பொழுது,
Elijah asks him,
எலியா அவனை பார்த்து கேட்டார், ஒன்பதாம் வசனம்,
Why are you following me?
ஏன் என்னை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறாய்?
What do you want?
உனக்கு என்னதான் வேண்டும்?
He said, Why do you think I have followed you all this time?
நான் உம்மை இவ்வளவு நாட்களாக பின்பற்றி வந்தேன்.
I want only one thing from you.
உங்களிடத்தில் எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் வேண்டும்.
I want verse 9 a double portion of your spirit.
உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று ஒன்பதாம் வசனத்தில் கேட்கிறார். ரெண்டு ராஜாக்கள் 2:9.
And he got it.
அவருக்கு கிடைத்தது.
But see, so many times he was tested.
ஆனால் பல சமயங்களில் அந்த எலிசா சோதிக்கப்பட்டார்.
What I'm telling you is the God will test you at different times.
ஆவே, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், தேவன் பல சமயங்களில் பல நிலைகளில் உங்களை சோதிப்பார்.
He'll give you a blessing.
உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்.
And say, are you happy?
இந்த ஆசீர்வாதத்திலே உங்களுக்கு சந்தோஷமாப்பா?
Say, yes, Lord, I'm happy.
ஆண்டவரே, எனக்கு சந்தோஷம்.
You'll be there only.
இங்கே பா, அங்கே தான் இருப்பாய்.
You have to say, Lord, I'm not happy.
இல்லை ஆண்டவரே, எனக்கு சந்தோஷம் இல்லை.
He'll give you another blessing.
எனக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை தாரும்.
Are you happy now?
இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார், இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமா?
I'm not happy.
இல்லை ஆண்டவரே, எனக்கு திருப்தி இல்லை.
Or maybe some wonderful answer to prayer.
அல்லது உங்கள் ஜெபத்துக்கு அற்புதமான பதிலை கொடுத்திருந்திருப்பார்.
The Lord says, are you happy now?
இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாப்பா?
No, I'm not happy.
இல்லை, நான் சந்தோஷமாக இல்லை.
You got a promotion in your job.
உன் வேலையில் உனக்கு வேலை உயர்வு வந்து விட்டது.
He gave you money to build a house.
நீ வீடு கட்டுவதற்கு பணத்தை கொடுத்தாய்.
Are you happy now?
இப்பொழுது சந்தோஷமா? உனக்கு வீடு கட்ட பணம் கொடுத்தேன், சந்தோஷமா?
No, I'm not happy.
இல்லை ஆண்டவரே, எனக்கு சந்தோஷம் இல்லை.
Or some of you girls, you found a good husband.
சில வாலிப தங்கைமார்களுக்கு நல்ல கனவு உனக்கு கண்டுபிடித்து விட்டாய், இப்போ உனக்கு சந்தோஷமா?
You say, Lord, I'm not happy.
இல்லை ஆண்டவரே, சந்தோஷம் இல்லை.
And finally the Lord will ask you.
கடைசியாக தேவன் உன்னை பார்த்து கேட்பார்.
Why are you not happy?
ஏன் சந்தோஷமாக இல்லை?
I blessed you in so many ways.
பல விதங்களில் உன்னை ஆசீர்வதித்தேனே.
What do you want?
உனக்கு என்ன தேவை?
Lord, I want the baptism in the Holy Spirit and fire.
ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எனக்கு அபிஷேகம் வேண்டும்.
Pray that.
ஜெபியுங்கள்.
Say, Lord, I'll never be happy till you baptize me in the Holy Spirit and fire.
ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்னை அபிஷேகம் வரை ஆண்டவரே நான் சந்தோஷம் அடைய மாட்டேன், திருப்தி அடைய மாட்டேன்.
Make me like a burning flame for you.
ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்க கூடிய ஜுவாலையாய் என்னை மாற்றும்.
Till the end of my life.
வாழ்க்கையின் முடிவு பரியந்தம்.
Like a burning bush.
ஆண்டவரே எரிகிற முட்செடியை போல என்னை மாற்றும்.
Burning with fire for God.
தேவனுக்கென்று அக்கினி பிழம்பாய் எரிகிற ஒரு முட்செடி.
I pray that every single one of you will pray like that.
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இது போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
There will be a revival in all of our churches in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே நம்முடைய எல்லா சபைகளிலுமே ஒரு பெரிய எழுப்புதல் வரும்.
If you say, Lord, I'm not happy with any blessing that you give me.
ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க எந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு திருப்தி இல்லை ஆண்டவரே.
I want you to fill me with the Holy Spirit.
எனக்கு நீர் பரிசுத்த ஆவியால் நிரப்ப வேண்டும்.
I want to tell you another thing.
இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Don't go to some Pentecostal church to get this.
இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு போய் பெற்றுக்கொள்ள வேண்டாம்.
You may get some strange spirit.
நீங்கள் ஒரு வினோதமான ஆவியை பெற்றுக்கொள்ளலாம்.
I did not go to a church.
நான் ஒரு சபைக்கு சென்றதை பெற்றுக்கொள்ளவில்லை.
I knelt down in my house.
என்னுடைய வீட்டிலேயே முழங்கால் படியிட்டதை பெற்றுக்கொண்டேன்.
God filled me with the spirit in my house.
என்னுடைய வீட்டிலே நான் இருக்கும்போது தேவனே அபிஷேகத்தினால் நிரப்பினார்.
It is Jesus who baptizes in the Holy Spirit and fire.
இயேசுதான் அக்கினியாலும் அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்புகிறவர்.
Take some time whenever you get a little time alone with God. Every day.
ஒவ்வொரு நாளும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ தேவனோடு கூட தன்னந்தனியாய் இருந்து
விடுங்கள்.
ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்பும் என்றதான ஒரு கதறல் உங்களுக்கு உங்களிடத்திலிருந்து எழும்பட்டும்.
Many of your problems will be solved.
அநேக உங்களுடைய அநேக பிரச்சனைகள் தீர்க்கப்படும்.
Many of your children's problems will be solved.
உங்கள் அனைவருடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும்.
Your life will become a blessing to all the people you meet.
உங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்.
This is the whole secret of the New Testament message.
இதுதான் புதிய ஏற்பாட்டு செய்தியினுடைய முழு ரகசியம்.
Things will happen in your life which are much more than just understanding the word of God.
தேவனுடைய வார்த்தையை விளங்கிக்கொள்ளுகிற காரியத்தை காட்டிலும் அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
You must never be satisfied with understanding God's word.
தேவனுடைய வார்த்தையை விளங்கிக்கொள்வதில் மட்டுமே நீங்கள் திருப்தியுடையவர்களாய் மாறக்கூடாது.
I'm not saying that is not important.
அது முக்கியமல்ல என்று நான் சொல்லவில்லை.
But you remember what happened when the bones heard the word of God.
அந்த எலும்புகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டபொழுது என்ன நடந்தது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
They came together and they got flesh.
அவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வந்தது இப்பொழுது மாம்சம் கிடைத்து விட்டது.
Is that good?
அது நல்லதா?
Very good.
மிகவும் நல்லது.
But it is no use.
ஆனாலும் பயன் இல்லை.
Was use those people lying there like dead men.
மரித்த சடலங்களை போல மக்கள் கிடப்பதில் என்ன பிரயோஜனம்?
That is not much better than the bones.
அது எலும்புகளை காட்டிலும் அது மேன்மையானதாக இல்லை.
They needed one more thing.
அவர்களுக்கு இன்னும் ஒரு காரியம் தேவைப்பட்டது.
Holy Spirit had to come in.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர வேண்டியிருந்தது.
I really believe that is the great need in our CFC church.
என்னை பொறுத்தவரையில் நம்முடைய CFC சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை இதுதான் பிரியமானவர்களே.
Some of you got fed up with the other dead churches.
உங்களிலே சிலர் செத்த ஸ்தாபனத்திலிருந்து நீங்கள் சலித்து போய் விட்டீர்கள்.
You heard the truth in the church.
சபையிலே சத்தியத்தை கேட்டீர்கள்.
You heard some CDs or DVDs.
சில CD அல்லது DVD செய்திகளை கேட்டீர்கள்.
And you came to the church.
சபைக்கு வந்து விட்டீர்கள்.
There was a rattling of the bones.
அங்கே எலும்புகள் எல்லாம் அங்கே அசைகிறது.
Flesh has come upon you.
உங்கள் மீது மாம்சம் வந்துவிட்டது.
Good.
நல்லது. சதை வந்துவிட்டது. நல்லது.
Now you need one more thing.
இப்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு காரியம் தேவை.
You need to pray that the Holy Spirit will come and fill you.
பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை நிரப்பும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Then you will be part of the army of God.
அப்பொழுது நீங்கள் தேவனுடைய சேனையின் ஒரு பங்காய் மாறுவீர்கள்.
Brothers and sisters.
சகோதர சகோதரிகளே.
Young people.
வாலிபர்களே.
This is what you need.
உங்களுக்கு தேவையானது இதுதான்.
I've heard of young people, young people who are just teenage girls filled with the Holy Spirit.
பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிப தங்கைமார்கள் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டதை நான் கேட்டிருக்கிறேன்.
You don't have to be old.
நீங்கள் வயதானவர்களாக இருக்க வேண்டுமென்றல்ல.
Hunger for God.
உங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவன் மீது இருக்கக்கூடிய ஒரு தாகம் பசி.
Say, Lord Jesus, I want this.
ஆண்டவராகிய இயேசுவே எனக்கு வேண்டும்.
You know that Jesus himself when he went into the waters of baptism he prayed for the fullness of the Holy Spirit.
இயேசுவே தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது அங்க பரிசுத்த ஆவி நிறைவுக்காக அவர் ஜெபித்தார்.
And the Spirit of God came upon him.
கர்த்தருடைய ஆவியானவர் மீது வந்தார்.
And I said, Lord, if you needed it, who am I?
நான் ஆண்டவரிடத்தில் பார்த்து இப்படி சொன்னேன், ஆண்டவர் உமக்கே இந்த அபிஷேகம் தேவைப்பட்டது என்று சொன்னால் நான் யார்?
I want this more than anything else in my life.
என் வாழ்க்கையில் வேறு எதை காட்டிலும் அதிகமாக இது எனக்கு தேவை ஆண்டவரே.
Let's bow our heads before God.
இப்பொழுது நான் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
I didn't really preach a message to you today.
நான் இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை நான் பிரசங்கிக்கவில்லை.
But I shared with you what I feel is the burden of God for you.
உங்களுக்கென்று தேவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாரத்தை தான் நான் பகிர்ந்து கொண்டேன் எண்ணுகிறேன்.
That all of you will seek him to be filled with the Holy Spirit.
நீங்கள் எல்லாருமே பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படி அவரை தேடும்படியாக நான் விரும்புகிறேன்.
You may not understand it.
இதை ஒருவேளை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம்.
Don't worry.
கவலைப்பட வேண்டாம்.
You come to him and say, Lord, I don't understand all this.
ஆண்டவரே, எனக்கு விளங்கவில்லை என்று ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுங்கள்.
But I want to be filled with the Holy Spirit.
ஆனால் நான் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட வேண்டும்.
I'm sick and tired of my defeated life.
ஆண்டவரே, இந்த தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் சலித்து போய்விட்டேன்.
I'm sick and tired of being a hypocrite.
ஆண்டவரே, மாயமாலக்கான இருந்தது போதும், சலிப்படைந்து விட்டேன்.
Lord, I want to change.
ஆண்டவரே, எனக்கு ஒரு மாற்றம் தேவை.
I want something to happen in this conference.
ஆண்டவரே, இந்த கான்ஃபரன்ஸில் எனக்கு ஒன்று சம்பவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I want you to meet with me.
ஆண்டவரே, நீர் என்னை சந்திக்க முடியாக விரும்புகிறேன்.
If it takes 10 years, I'll wait for it.
ஆண்டவரே, அப்படி செய்வதற்கு உமக்கு 10 வருஷம் ஆனாலும் நான் தவிர காத்திருக்க போகிறேன்.
But I want this more than anything else.
ஆனால் மற்ற எந்த காரியத்தை விட அதிகமாக எனக்கு இது தேவை.
And you may ask, how will I know that I am filled with the Holy Spirit?
நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரம்பி விட்டேன் என்று எப்படி எனக்கு தெரியும்? எப்படி எனக்கு தெரியும் என்று கேட்கலாம்.
Pray to the Lord.
தேவனுடைய ஜெபிங்க.
Lord, you give me an assurance that I am filled with the Holy Spirit.
ஆண்டவரே, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு நிச்சயத்தை நீர் எனக்கு தாரும்.
Just like he gave you an assurance that your sins are forgiven.
உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தார், அதே போல இதற்கும் ஒரு நிச்சயத்தை கொடுப்பார்.
He will give it to you.
அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார்.
If you're already filled with the Spirit once before,
ஏற்கனவே பரிசுத்த அபிஷேகத்தில் ஒருமுறை நிரப்பப்பட்டிருந்தால்,
are you walking in that fullness of the Spirit every day?
ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தாவின் நிறைவிலே நடக்கிறீர்களா?
If not, repent and come back to the Lord.
இல்லாவிட்டால் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள்.
Lord, I need to come back to you.
ஆண்டவரே, நான் மனம் திரும்பி உம்மிடத்தில் வருகிறேன்.
I have become careless about this fullness of the Holy Spirit.
ஆண்டவரே, பரிசுத்தாவின் நிறைவை குறித்து ஆண்டவரே நான் கவனக்குறைவாய் போய்விட்டேன்.
I want to be filled again and again and again.
நான் மீண்டும் மீண்டும் நிரப்பப்பட விரும்புகிறேன்.
Help me, Lord.
எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
Our heavenly Father. Lord, I find it impossible to speak about this wonderful subject.
ஆண்டவரே, இந்த அற்புதமான பாடத்தை குறித்து பேசுவதற்கு முடியாத காரியமாய் நான் உணர்கிறேன்.
My words are not enough.
என்னுடைய வார்த்தைகள் போதுமானது அல்ல ஆண்டவரே.
I pray that your Holy Spirit will help everyone here to see.
ஆண்டவரே, இதை பார்க்க
முடியாய். Great need.
ஆண்டவரே, இந்த பெரிய தேவையை பார்க்க முடியாய். இங்கே அசுவாடுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன்.
I pray that you yourself will make up for what is lacking in what I said.
ஆண்டவரே, நான் சொன்ன காரியங்களில் குறைவு இருந்தால் நீரே அதை நிறைவாக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன்.
That people will seek you with all their heart and their lives will be changed.
ஆண்டவரே, முழு இருதயத்தோடு கூட உம்மை தேடி அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட முடியாது ஜெபிக்கிறேன்.
I pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.